தேவன் ஆளுகை செய்கிற சபையிலே உங்கள் முன்னாடி நான் நிற்பதற்கு மிகவும் பாக்கியவானாய் கருதுகிறேன்.
I consider myself to be a very blessed person to stand before you in the church which the Lord is building.
எனக்கும் காலையிலே கேட்ட வார்த்தை சவாலா இருந்தது, நான் மனம் திரும்பி இருக்கிறேன்.
The word which we heard in the morning was a challenge for me and I have also repented.
ரிட்டையர் ஆன பிறகும் வேலை செய்கிற பார்ட் டைம் ஸ்பெஷலிஸ்ட் நான்.
I am a part time specialist who works even after I've retired.
ஆண்டவரே, சகோதரர் எனக்கு தான் பொருளாசைக்காரன் பிரபாகர் உட்கார்ந்துருக்கிறான், அவன் மனம் திரும்பணும், அவன் ஓடி ஆடி வேலை செய்யணும், இனிமேல் சம்பாதிக்க கூடாது, பணத்து பின்னாடி போகக்கூடாதுன்னு ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார், நான் மனம் திரும்பியிருக்கிறேன்.
I believe the Lord spoke to me through Brother Zach that I am a person, even after I've retired, I'm going here and there and making money, but now I have to go here and there and do God's word. I've repented.
எல்லாருக்கும் சுவிசேஷம் அப்படின்னா தெரியும்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா சுவிசேஷம்னா என்னன்னு வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
All of us will imagine that we know what is the meaning of the gospel, but I wanted to show from the scriptures what gospel means.
Mark 1 adhigaram,
Mark chapter
1 15th
verse 15.
இங்கே யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு 14 வசனத்தில் இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. மார்க் 1:14.
Mark 1:14. Later on, after John was arrested by Herod Antipas, Jesus went to Galilee to preach God's good news or the gospel.
காலம் நிறைவேறிட்டு 15 வசனம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று.
At last the time has come, he announced, the kingdom of God is near.
மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார்.
Turn from your sins and believe this good news.
சுவிசேஷம் எதை பற்றியது?
What does the gospel refer to?
தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது.
It refers to the kingdom of God.
இது இயேசுனுடைய வார்த்தை.
This is the word of Jesus Christ.
இயேசு முதலாவது ஜனங்களுக்கு சொல்லிய வார்த்தை.
This is the first word which Jesus preached to the people.
ஆகையினால நாம் கேட்டது போல நம்முடைய ஜெபம், தேவனே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பதாய் நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும்.
That is why as we heard the prayer should be in our heart, let your kingdom come.
என்னுடைய ராஜ்யம் அல்ல,
not my kingdom,
என் குடும்பம் அல்ல,
not my family,
என் சபையும் அல்ல,
not my church.
நம்மிலே அநேகம் பேருக்கு இந்த சபை வைராக்கியம் இருக்கிறது, CFC சபை, நாங்கள் CFC-ஐ சேர்ந்தவர்கள்.
Many of us have this zeal or this passion that we belong to CFC.
எனக்கெல்லாம் நான் நேர்மையா சொல்றேன், எனக்கு எங்கேயும் CFC ராஜ்யத்தை கட்டணும்ங்கிற ஆசையெல்லாம் இல்லைங்க.
I want to tell honestly that I don't have a passion to build the CFC church in any place or CFC kingdom in any place.
ஏனா என்னுடைய அனுபவத்துல நான் பார்க்கிறேன், CFC சபைன்னு சொல்றாங்க, அங்க போய் பார்க்கிறேன், ஆனா அங்க இயேசு இல்ல, யாரோ ஒரு மூப்பர் தான் அங்கே தலைவரா இருக்கிறார்.
I want to tell my testimony. I go to a place which is a CFC church. I see an elder but I don't see Jesus Christ.
நான் நேர்மையாய் இருக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நான் கர்த்தருக்கு கணக்கு சொல்ல வேண்டும்.
I have to be honest and give account to God.
நாம் மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது.
We need to repent.
நாம் போற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரணுமே, உம்முடைய நாமம் மகிமைப்படணுமே என்று நான் இன்றைக்கும் அந்த தாகமும் பாரமும் உடையவனாக இருக்க வேண்டும்.
Even today, wherever I go, I must have that burden and the thirst. Lord, your kingdom should come.
இந்த வார்த்தையை மத்தேயு 24 அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள்.
I want to compare this verse with Matthew chapter 24.
இது ஆண்டவருடைய கடைசி வார்த்தை. இது
This is the one of the last words which Jesus spoke.
Matthew
24:14.
ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்.
And the good news about the kingdom will be preached throughout the whole world so that all nations will hear it and then finally the end will come.
உங்களுக்கு தெரியுமா, நாம் கேட்டது போல நாம் ஜெபித்தாலும் ஜெபிக்கலனாலும் தேவனுடைய ராஜ்யம் ஒரு நாள் இங்க உலகம் முழுவதும் வரும்
even as we heard, whether we pray or not, one day the end of the time will come.
ana ipo enakku aandavar oru vaalkai koduthirukkar ipo ennudaiya irudhayathile devanudaiya rajyam irukka.
But the Lord has given me a word. He's asking me a question. In my heart, does the kingdom of God exist?
என்னுடைய குடும்பத்தில் இருக்கா?
Is God, kingdom of God existing in my family?
நான் சபையில எங்க போனாலும் மூப்பர்னு சொல்லி கொஞ்ச நாள் உட்கார்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேனே, இந்த சபையில இருக்கா?
For some time, for some years, I've been sitting in this church as an elder. Is the kingdom of God present in this church?
அப்போ அடுத்த கேள்வி, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன?
The next question will be, what is the kingdom of God?
நாம் கேட்டோம், பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசினார்.
We heard that Jesus Christ spoke about the kingdom of God.
அதுல நாம் அந்த பரலோகம்ங்கிற வார்த்தையை தான் எடுத்துக்கிறோம், அந்த ராஜ்யம்ங்கிறத நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம், மறந்துறோம்.
We talk about the heaven, but we ignore the kingdom.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பரலோகம் போவனா நரகத்துக்கு போவனான்னு எனக்கு தெரியாதுங்க. I am not sure.
I want to tell you that I am not sure whether I will go to heaven or to hell.
A.W. Tozer சொன்ன மாதிரி, நான் நிச்சயம் பரலோகத்துக்கு போவேன்னு நம்புறவன் போக மாட்டான், போவனோ போகலையோன்னு சந்தேகப்படுறவன் ஒருவேளை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
As A.W. Tozer told, the person who is so confident that he will go to heaven, he will not go there, but a person who is in doubt, he has a chance that he may, you know, enter heaven.
நானும் உங்களை பார்த்து இப்படி தான் கேட்க விரும்புகிறேன்.
I also want to look at you and ask this question.
நீங்க கல்லறையில் வைக்கப்பட்ட பிறகு, இதோ பிரபாகர் நித்தியத்தில் இருக்கிறார், தேவனுடைய மடியில் இளைப்பாருகிறார் அப்படின்னு போடணும்னு உங்க பேரை வச்சுட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா?
Are you thinking that you know like you should keep your name or Prabhakar when he is in the grave that he is now in the kingdom of God? Resting in the kingdom of God.
தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே.
Please wake up brothers and sisters.
நான் ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கிறேன்னா, இன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் நீதி இருக்கா, சமாதானம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, அப்படின்னா தான் எனக்குள்ள பரலோக ராஜ்யம் இருக்கு.
When I can examine myself when I wake up in the morning and say whether I have righteousness, peace and joy in my heart, then I can say the kingdom of God is within me.
ஒரு நாளைக்கு படுக்க போகும்போது என்னுடைய மனைவி, என்ன ஜெபம் பண்ணாமல் படுக்கிறீங்க அப்படிம்பாங்க.
One day, sometime when I go to bed, my wife will ask me, why is it that you're going to sleep without praying?
நான் ஜெபம் பண்றது உனக்கு தெரியுமா? நான் ஜெபம் பண்ணி
முடிச்சிட்டேன். I will ask her, do you know when I am praying? I have already finished praying.
நான் ஒரே சென்டென்ஸ் தான் ஜெபம் பண்ணியிருப்பேன்.
I would have just prayed one sentence.
ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நல் மனசாட்சியோடு வாழவும், நீதியை செய்யவும், யாரோடும் உரசல் இல்லாமல் என் வீட்டில், வேலை ஸ்தலத்தில், சபையில் நான் சமாதானத்தை காத்துக்கொள்ளவும், நான் சந்தோஷமாக இப்போ படுக்க போகவும் உதவி செஞ்சீங்களே, நன்றி ஆண்டவரே. இதே போலேயே காலையில் எழுப்புங்கன்னு சொல்லிட்டு தூங்கிடுவார்.
I would only have this small prayer saying, Lord, I thank you for being with me the whole day and keeping me in peace and not having a friction with anyone, doing righteousness and going to bed at peace. Lord, tomorrow morning also I should get up and be in like that in my heart.
Friction irukkatanga seiyum, orasal irukkatanga seiyum.
There will be friction.
Ana adile naan ennudaiya samadhanathai kaathu kondena angiradha.
The important point is whether I have preserved my peace during that friction.
Naan paavam seiyamal irundhena angiradha kaaryam.
The important thing is I did not sin when there was that friction.
பரிசுத்த ஆவியானவரினால் வருகிற சந்தோஷம் எனக்கு இருக்கிறதா தக்க வைத்துக் கொண்டேனா என்பதுதான் காரணம்.
Whether I have the joy which comes from the Holy Spirit and whether I've been able to preserve that joy.
உங்களுக்கு தெரியும், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ரோமர் 14:20
We read in Romans chapter 14:20
கிங்டம் ஆஃப் காட்
ரோமன்ஸ் 14:17
தேவனுடைய ராஜ்யம், ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது.
For the kingdom of God is not a matter of what we eat or drink but living a life of goodness, peace and joy in the Holy Spirit.
அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் இதை நிச்சயித்துக் கொள்கிறோமா?
Beloved brothers and sisters, are we making sure of this every day?
என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் என்னுடைய இருதயத்திலே நீதி இருக்கணும், சமாதானம் சந்தோஷம் இருக்கணும். நான் ஒரு குடும்ப தலைவனாய் தலைவியாய் இருந்தால் அங்கே நீதி சமாதானம் சந்தோஷம் இருக்கணும். நான் ஒரு குடும்பமாய் சபையாய் கூடினால் அங்கேயும் நீதி சமாதானம் சந்தோஷம் இருக்கணும்.
You must know this, that in my personal life I should have righteousness, peace and joy in the Holy Spirit. And then in my family, I should ensure that there is righteousness, peace and joy in the Holy Spirit. And among the many families where we are building the church, there also the righteousness, peace and joy in the Holy Spirit should be there.
கிறிஸ்தவ உலகமே ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பரலோகத்துக்கு போறதுக்கு டிக்கெட் என் கையில் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கு. அதான் சுவிசேஷம் சொல்லி.
The whole Christendom is talking about, you know, having a ticket to go to heaven the moment you are born again. And that is all they are speaking about as good news.
ஆனா அப்போஸ்தலர்கள் பாவம் செய்கிறவன் தேவனை அறியான் அப்படின்னு சொன்னாங்க.
But the apostles, they said that if a man sins, he doesn't know God.
அவருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
The apostle told that, you know, if you claim to be abiding in Jesus Christ, you should walk even as he walked.
எனக்கு சவாலா இருந்த ஒரு வார்த்தையை யோவான் சுவிசேஷத்திலே உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
I want to show one verse which has been a challenge for me in the Gospel of John.
நாம் காலையில கேட்டோம், தேவனுடைய வாசஸ்தலம், dwelling place of God.
Morning we heard about the dwelling place of God, where God lives.
உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலர் சீஷர்கள் ஆவதற்கு முன்பாக மெஜாரிட்டியான அந்த சீஷர்கள் யோவான் ஸ்நானகனுக்கு சீஷராக இருந்தவர்கள்.
Do you know that the disciples of Jesus Christ, before they became the disciples of Jesus Christ, they were, majority of them were disciples of John the Baptist.
யோவான் ஸ்நானகன், என்னை விட பெரியவர் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்தாவினால் அபிஷேகம் கொடுப்பார்னு சொல்லிக்கிட்டே இருந்தார்.
John the Baptist used to keep on saying that one who is coming after me is greater than me, he will baptize you in the Holy Spirit.
ஆனா அவரை அவர் யோவான் ஸ்நானகன் கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அவருடைய ஞானஸ்தானத்துக்கு பிறகு வெளிப்படுத்தப்பட்டு காண்பிக்கிறார்.
After the baptism of Jesus Christ, John the Baptist had a revelation, and then he pointed to Jesus Christ and he told, behold the Lamb of God which taketh away the sin of the world.
Odane ivunga da seeshargal kettukitte irundangale ivara vida periyavar oru varnu appa yohan snanana vittittu yesuvin pinnadi rendu ver poga aarambichanga.
And there were these disciples of John the Baptist who continually heard that the one who is greater is coming after me. They saw him and they followed him.
யோவான் எழுதின சுவிசேஷம் 1:40.
John 1:40.
யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன்.
Andrew, Simon Peter's brother, was one of these men who had heard what John said and then followed Jesus.
இன்னொருவர் யார்?
Who was the next one?
இந்த சுவிசேஷத்தை எழுதினவர் தாங்க யோவான்.
And that was the one who wrote this gospel, John.
இந்த ரெண்டு பேரும் இயேசுவை பார்த்து முதல்ல என்ன கேட்டாங்கன்னு மேலே வாசித்து பாருங்களேன்.
Can you read what these two disciples asked Jesus when they saw him?
36 இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் இப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள்.
The following day, John was again standing with two of his disciples. As Jesus walked by, John looked at him and then declared, look, there is this Lamb of God. Then John's two disciples turned and followed Jesus.
யோவானும் அந்திரேயாவும்.
John and Andrew.
அப்ப 38 இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார்.
Jesus looked around and saw them following. What do you want? He asked them.
ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்.
They replied, Rabbi, which means teacher, where are you staying?
ஏன் இந்த கேள்வியை கேட்டாங்க?
Why did they ask this question?
ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தன்னுடைய குரு மாஸ்டர் வந்து யோவான் ஸ்நானகன் வந்து அவர் காட்டில் வாழ்ந்தவர்.
The one who was their guru or master before Jesus was the one who lived in the wilderness.
வல்லமையான பிரசங்கத்தை தான் இவர்கள் கேட்டிருக்கிறார்கள்.
They had heard, you know, strong preaching.
ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறத காண்பிக்க யாருமே இல்லை.
But there was no one who could show by living a life like that.
நீங்க சுவிசேஷத்தை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் எல்லாரும் ஜனங்கள் யோர்தான் பக்கத்தில் இருந்த டவுன்ல இருந்தவங்க எல்லாரும் வனாந்தரத்துக்கு தான் போய் வல்லமையான பிரசங்கத்தை கேட்டாங்க.
If you compare the gospels and notice, you will see that John lived in the wilderness and the people who were living close by, they all went out into the wilderness.
இந்த முதல் இரண்டு சீஷர்கள் யோவானும் அந்திரேயாவும் இயேசுவை பார்த்த உடனே பெரியவர், யோவான் ஸ்நானகனை விட பெரியவர், பரிசுத்தாவினால் அபிஷேகம் கொடுக்கக்கூடியவர், அவரை முதல்ல கேள்வி நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கணும் அப்படின்னு.
They had only this thing, that this man who was greater than John and who could baptize in the Holy Spirit, first question they wanted to ask him was, where are you living?
அடுத்த வசனத்தில் இருக்கு, வந்து பாருங்கள் என்றார். 39ல் இயேசு, அவர் வந்து பாருங்கள் என்றார்.
And verse 39 it says, come and see, Jesus said.
அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது 10 மணி மழையாக இருந்தது. என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. அடுத்து
they stayed with him the whole day. It was about 4 o'clock in the afternoon. They went to him to the place and they stayed there the rest of the day.
அதுக்கு பிறகு அவர்கள் ரெண்டு பேரும் மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு சீஷர்களும், பிலிப்புவா இருக்கட்டும், நாத்தான் வேலையா இருக்கட்டும், அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க.
You can see that after that it's not just these two disciples but Philip, then Nathaniel.
45வது வசனத்துல,
verse 45,
நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம்.
We have found the very person Moses and the prophets wrote about him.
அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்துவரனும் ஆகிய இயேசுவே என்றார்.
His name is Jesus, the son of Joseph from Nazareth.
நான் இப்படிதான் இதை தியானிக்கும் போது சவாலிடப்பட்டேன்.
When I was meditating on it, this was the challenge which I received.
ஆண்டவரே, என்னிடத்திலே வந்து நான் இப்படிதான் யோசிப்பேன், சிஎஃப்சி கெசட்டை கேட்குறாங்க, புக்ஸை படிக்கிறாங்க, சகரியா போன பிரசங்கத்தை கேட்குறாங்க, உடனே அவங்க என்னைய பார்க்க வர்றாங்க அல்லது என் சபைக்கு வர்றாங்க.
When I notice how things happen, people read the books of Brother Zach or see some CDs or they hear some messages and they come to my church.
ஒரு நாள் என்னோட தங்கினா, ஓ, நாங்க கேட்ட எல்லா பிரசங்கத்துக்கும் மாதிரியான ஒரு மனுஷனை நான் பார்த்தேன், இவரோடு ஐக்கியப்பட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க என்னோட ஐக்கியப்பட தீர்மானிக்கிறாங்களா?
But when they come and meet me and I speak to them, are they convinced, oh, we have come here and we have seen that same person whom we have, you know, heard all this time and we can have fellowship with that person, we can become one with that person? Are they convinced like that?
சரி, ஞாயிற்றுக்கிழமை சபை இருக்கு பிரதர், வாங்க சிஸ்டர் வாங்க, அல்லது ஒரு ஃபேமிலியை நம்ம அழைக்கிறோம்.
Or then we say that brother sister, we have a meeting on Sundays in our church, come for the meeting.
அப்பையும் வந்து ஆண்டவர் இங்க இருக்கிறார், நம்ம தேடின சபை இதுதான் அப்படின்னு சொல்லி அவர்கள் தொடர்ச்சியாய் நம்மோடு இயேசுவை தங்கி இருக்கிறவராக காண்கிறார்களா?
And after they come to the church and meet us, are they saying the same thing that here Jesus Christ is present, and are they continuing to meet and say that whatever we sought for, we have found here and they are here?
எனக்கு அந்த பயம் இருக்கு.
That is the fear that I have.
ரெண்டு மூணு வாரம் நான் எங்கேயாவது இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த ஃபேமிலி புதுசாக வந்தாங்களே அவங்க சபைக்கு வந்தாங்களான்னு கேட்பேன் என்னுடைய கோ எல்டர்ஸ்கிட்ட.
When I go to some other place for 2-3 weeks and I come back, I will ask my co-elders, there was one new family which came 3 weeks ago, are they still continuing to come here?
வல்லமையான பிரசங்கத்தை கேட்க வந்தாங்களா, அல்லது இதை ஒரு குடும்பமாய் கண்டு இங்கே தொடர்ந்து ஐக்கியமாக இருக்கிறார்களா?
Are they coming to see or hear a very powerful sermon, or are they coming to see a family here and they want to become a member of that family?
மேசையை குத்தி கலைஞர் கருணாநிதியை போல் வீர வசனம் பேசுகிற பிரபாகரை கண்டார்களா? இயேசு வாசமாய் இருக்கிற ஒரு குடும்பத்தை கண்டார்களா?
Have they seen, you know, a person who has got a strong oratorical power, who can thump the table and give a very powerful sermon, or have they seen Jesus, a family of Jesus?
இதுதான் என்னுடைய பாரமும்.
This is the, you know, burden which I have.
ஆண்டவரே, எனக்கு உயிர் இருக்கும்போது எங்கெல்லாம் உம்முடைய குடும்பம் இருக்குமோ அதை காண்பீங்க ஆண்டவரே, இல்லாத இடத்துல குடும்பம் உண்டாகட்டும்ங்கிறது தான் என்னுடைய பாரம்.
My burden is, keep on showing me the places where your families are gathered, or where there are no such families, let such families be built up as your church.
நான் இந்த யோவான் ஸ்நானகனையும் இயேசுவையும் அதிகமாய் இந்த யோவான் சுவிசேஷத்திலே தியானித்தேன்.
I have meditated much comparing John and Jesus Christ in this book of John, the Gospel of John.
அங்கே இந்த யோவான் அப்போஸ்தலன் அந்த இரண்டு பேரையும் சம்பந்தப்படுத்தி எழுதியிருக்கிற வார்த்தைகளை எல்லாம் தீர்க்கமாக தியானித்தேன்.
I meditated very deeply wherever John the Apostle has linked or referred both Jesus and John the Baptist.
உங்க எல்லாருக்கும் தெரியும் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தது.
You all know Jesus Christ was baptized in the water.
அது மத்தேயில் எழுதியிருக்கு, இப்பொழுது இடங்கொடு, இப்படி நாம் எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறதுன்னு இயேசு யோவான் ஸ்நானகனுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்தார்.
Jesus Christ told John the Baptist in Matthew's Gospel, give room now so that all righteousness will be fulfilled, and John obeyed and baptized Jesus Christ.
லூக்காவில் எழுதியிருக்கு, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தும் பொழுது இயேசுவும் ஞானஸ்தானம் எடுத்தார்னு. அப்படின்னா இயேசு யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா வந்து யோவான் ஸ்நானகன்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டு போகல, ஜனங்கள் எல்லாரோடையும் சேர்ந்துதான் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார்.
இன் தி காஸ்பல் அக்கார்டிங் டு லூக் வி ரீட் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் பேப்டைஸ்ட் அலாங் வித் தி அதர்ஸ் ஹூ கேம். தட் மீன்ஸ் ஹி டிட்ன்ட் கம் சீக்ரெட்லி அண்ட் கெட் பேப்டைஸ்ட் பட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆல் தி அதர்ஸ்.
இயேசு ஏன் யோவான் ஸ்நானகன்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தார்?
Why did Jesus Christ take baptism from John?
வாழ்க்கை பிரச்சனைக்கு வாங்க பிரதர், இயேசு ஞானஸ்தானம் எப்ப ஏன் எடுத்தாருன்னு எல்லாம் பேசாதீங்க. இப்ப எனக்கு தேவ சித்தம் கண்டுபிடிக்க முடியாம நான் எத்தனையோ விஷயத்துல இருக்கிறேன்.
Now come to some practical matters brother about Jesus Christ being baptized. Why talk about that? I am not able to find God's will for me in so many areas.
எந்த வேலைக்கு போறதுன்னு தெரியல, எந்த பொண்ண கல்யாணம் பண்றதுன்னு தெரியல, ஊர் மாத்திரதான்னு தெரியல.
I don't know which job I should take or which girl I should marry or which city I should transfer to.
நான் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன்.
I want to learn from Jesus.
அவர் தேவ சித்தத்தை எப்படி கண்டுபிடிச்சார்?
How did Jesus Christ find God's will?
வார்த்தைக்கு வாங்க.
We'll turn to the word.
மார்க் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம்.
Mark chapter 11.
இங்கே மார்க் சுவிசேஷத்துல வந்து அங்க இயேசுவை நெருக்கிறாங்க. அதாவது இப்பதான் இயேசு வந்து சவுக்கு எடுத்து சபையை சுத்திகரித்து இருக்கிறார்.
We read in this how Jesus Christ is being pressed about just after he had cleansed the temple.
நாம் காலையில கேட்டது போல, சாக்ஸ் சொன்னது போல, நம்ம இடத்துல வைராக்கியம் இருக்கணும், ஆனா அது தாழ்மையோடு சேர்ந்து இருக்கணும்.
As we heard this morning from Brother Zach, we need a zeal and a passion but will along with humility.
உங்களுக்கு தெரியுமா, இந்த யோவான் அப்போஸ்தலன் தான் எழுதின சுவிசேஷத்தில் முதல் முறையாக இயேசுவை கண்டோம் அப்படின்னு சொன்ன மனுஷன். ஒரே நாளில் அவன் இயேசுவை எப்படி பார்த்தான்னா, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் கண்டான்.
This John the Apostle who wrote the gospel, he was the one who could say, after meeting Jesus Christ for one day, we have seen him full of grace and truth.
இந்த மார்க் 11 வாசி பார்த்தீங்கன்னா, அவர் துரத்திருப்பார், சவுக்கு எடுத்து அடித்து எல்லாரையும் விரட்டி அடிச்சிருப்பார்.
In Mark chapter 11, you would have seen how Jesus Christ drove out the merchants and their customers.
இப்ப எல்லாரும் வந்து என்ன அதிகாரத்துல இதெல்லாம் செய்யறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் போட்டு கவுத்தி போட்டு எல்லாத்தையும் விரட்டுறீங்க, யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது?
And people are coming here and asking him, who gave you this authority to turn out the merchants and overturn the tables?
இயேசு அதுக்கு பதில் சொல்லல.
Jesus Christ did not give them an answer.
திருப்பி ஒரு கேள்வியை கேட்கிறார்.
He asked them a question.
30 வசனம், மார்க் 11:30.
Verse 30.
யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ எனக்கு உத்தரவு சொல்லுங்கள்.
Did John's baptism come from heaven or was it merely human? Answer me.
தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை, அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். அடுத்த வசனம்.
If we say it was
Mark 11:31.
If we say it was from heaven, he will ask why we didn't believe him.
உங்களுக்கு தெரியுமா, என்ன பொறுத்த வரைக்கும் இயேசு யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு பிதாவை பார்த்தார், பிதாவினுடைய ராஜ்யத்தை பார்த்தார், அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்த தன்னுடைய தனக்கு முந்தின யோவான் ஸ்நானகனை பார்த்தார், இவனை தேவன் அனுப்பினார், பரத்திலிருந்துதான் இந்த ஞானஸ்தானம் உண்டானதுன்னு உணர்ந்தார். உடனே அவர் அந்த ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிந்தார்.
When Jesus Christ wanted to know about his baptism, he saw God and asked him, and then he saw the kingdom of God, and John the Baptist coming to establish the kingdom of God, And so he said, oh, this baptism has come from God, and so he took this baptism.
Na ketten yara kalyanam pandrathu endha velaikku porathu endha ooruku porathu ethniyo vishayangala nama tadumarrom.
I asked this question that, you know, we have so much of doubts, or we are not able to find very clearly which job I should take up, or which girl I should marry, or which town I should shift to.
இயேசு தன்னை பார்த்திருந்தார்னா, இவங்க எனக்கு முன்னாடி பின்னாடி நிற்கிறவங்க எல்லாம் பாவம் செஞ்சவங்க, பாவ மன்னிப்புக்காக மன்னிப்பு கேட்கறாங்க, நான் ஒரு பாவம் செய்யல, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அவர் பாட்டுக்கு இப்படி வேலைக்கு போயிருப்பார்.
If Jesus Christ had, you know, looked at the people standing before him and after him and said, oh, these are all sinners and this baptism is only for sinners, he would have got out of the queue and gone away.
காதுள்ள சகோதரன் சகோதரியே கேட்க கடவன்.
You sister or brother who has ears, please hear.
எத்தனையோ பேர் நாம் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க தடுமாறுகிறோம். காரணம், நான் எனது என்னுடைய என்று என்னுடைய சித்தம் ஆக கடவுது என்று சொல்கிறோம்.
Many of us who want to find God's will, when we look at ourselves and think about that, we only want to know what is our will and want to do our will.
உம்முடைய சித்தம் செய்யணும் ஆண்டவரே என்று கேட்கிறோமா?
Do we ask the Lord, Lord, I want to do your will.
உலகமும் உலகத்தின் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும், பிதாவின் சித்தம் செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த யோவான் தான் சொன்னார்.
This is the same John who said the world and all its lusts will pass away, but he who does the will of the God, he will be established.
நாமளும் நம்முடைய வாழ்க்கையில நேரா போயிட்டு இருக்கும்போது இங்கிட்டு போறதா அப்படின்னு தெரியலன்னு சொன்னா, உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று சரண்டர் பண்ணணும்.
But when we also go on a road and we say a left fork and a right fork, we have to say, Lord, which is the way which you want me to go? Lord, I want your will to be done in my life.
Naan enadu appdin solli paatha Yesu gnanasthan edukamal avar poirundirpar poirunda Israel janangalukku parisutha aaviyinal gnanasthanam kodukkirava ivar dhaan endrae velippadamal poirundirukku.
If Jesus Christ had said that, you know, I don't want to stand in the queue along with sinners, then the nation of Israel, who would be baptized by Jesus Christ, they wouldn't have been even have the revelation that Jesus Christ was the one who would baptize them in the Holy Spirit.
உங்களுக்கு தெரியுமா, பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது யோவான் ஸ்நானகனாலும் இயேசுவினாலும்.
Do you know that the kingdom of God or heaven was established by John the Baptist and Jesus Christ?
குடும்பம்னு சொன்னா அப்பா அம்மா பிள்ளைகள்.
When we talk about a family, we talk about a father, mother and children.
முதல் குடும்பத்துக்கு அதிகாரமுடைய அப்பாவாய் இயேசுவும் சப்பார்டினேட்டாய் இருந்த யோவான் ஸ்நானகனும் அப்பாவும் அம்மாவும்.
For the beginning of the kingdom, the one who had the authority to be the father was Jesus Christ, and the one who had the burden was the mother, John the Baptist.
பரிசுத்தாவியானவர் பெந்தகோஸ்தே நாள்ல வந்த பிறகு இந்த சீஷர்கள் எல்லாம் ரெண்டு பேர்ட்டையுமே ட்ரெய்னிங் எடுத்தவங்க ஒரு குடும்பம் ஆயிட்டாங்க.
And the day of the Pentecost, when the Holy Spirit was poured upon these disciples who had been trained both by Jesus and John the Baptist, they became one family.
நான் இப்படி தான் பார்க்கிறேன். யோவானா இருக்கட்டும், அந்திரேயாவா இருக்கட்டும், பிலிப்புவா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு அப்பா அம்மாவுடைய அதிகாரத்தை பார்த்திருந்தார்கள்.
I would like to see like this, whether it was John or Philip or Nathaniel or Andrew, they had seen, you know, a family, father and mother, Jesus and John the Baptist.
நம்முடைய கேள்வி இப்போ, நம்முடைய கிறிஸ்தவ ஐக்கிய சபை அப்படி ஒரு குடும்பமா இருக்கிறதா?
My question now is our church, CFC, is that a family of God?
என்னுடைய குடும்பத்தில் நானும் என்னுடைய மனைவியும் இயேசுவும் யோவான் ஸ்நானன் போல ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து சமாதானமாய் குடும்பம் நடத்தியிருக்கிறோமா?
In my home, between me and my wife, have we been like Jesus Christ and John the Baptist, and with full of peace have we built this family?
இரண்டு மூப்பர், நான் எங்க போனாலும் தனியா இருக்கிறதே கிடையாது, எங்க போனாலும் எனக்கு மூப்பர்கள் உண்டாயிருந்தாங்க.
I am never alone. Wherever I go, co-elders are formed or developed.
நான் அவர்களோடு எப்படி வாழ பழகி இருக்கிறேன்?
How have I learned to live along with them?
நான் சொன்னது போல சகரி அப்போனன் சிடியை பார்த்துட்டு அல்லது யூடியூப்ல பிரசங்கத்தை கேட்டுட்டு சிஎஃப்சி பாண்டிச்சேரியில் இருக்குன்னு வந்தாங்கன்னு சொன்னா அங்கே நானும் என்னுடைய மூப்பர்களும் யோவான் ஸ்நானகனை போல இயேசுவை போல ஒன்றாய் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோமா?
As I told earlier, a person has seen a message in the YouTube or has seen a CD and they're coming to the Pondicherry Church. Are they able to see me and my co-elder like John the Baptist and Jesus Christ obeying each other and being built as one family?
உங்களுக்கு தெரியுமா ஒன்றாக முடியாததுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு.
You know that there could be many reasons why two people can't become one or have fellowship with one another.
நாம வேற பாஷக்காரங்கங்கறோம், வேற கலாச்சாரம்ங்கறோம், எத்தனையோ ரீசனை நாம சொல்றோம்.
We to say that you know we have different languages or cultures and we give many reasons for not having fellowship.
நான் பட்டணங்களையும் பார்த்திருக்கிறேன், கிராமங்களையும் பார்த்திருக்கிறேன்.
I have seen cities and I have seen villages.
ஒருவேளை என்னுடைய சின்ன வட்டத்தில் தமிழ் பேசுகிற மக்களோடையே நான் பேசி பழகி தமிழ்நாடிலே போயிருக்கிறேன்.
And within my limited, you know, experience or limitation, I have just gone around the villages and cities of Tamil Nadu.
ஆனால் நான் பார்க்கிறதெல்லாம் அங்கே தேவனுடைய சபையாய் ஒரு குடும்பமாய் இல்லாமல் இருக்கிறதை பார்த்து நான் துக்கப்பட்டிருக்கிறேன்.
And I have been so saddened to see in some places where there is no family which is being built.
அதற்கு காரணம் என்ன?
What is the reason for that?
இந்த இயைந்த ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிற அந்த இணக்கம் இல்லாமை.
The reason is because we don't want to accept one another and be, you know, sort of yielding to one another and being built up together.
தனித்தனியாய் நிற்கிறோம்.
We are independently standing apart.
எப்பெல்லாம் நானும் என்னுடைய மனைவியும் ஒன்னா இல்லையோ அப்போ பிள்ளைகளும் அவர்கள் தனித்தனியாய் தான் இருப்பார்கள்.
Whenever my wife and I are not united, my children are also standing away, independent.
அதே போல ஒரு சபையில இரண்டு மூப்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு இசைவு இல்லை அப்படின்னு சொன்னா அங்க அந்த சபையும் பிளவுபட்டு தான் இருக்கும். அங்க வந்து குரூப்பிசம் இருந்துதான் ஆகும்.
In the same way, where there are two elders who are not able to get along together in harmony, they are separate, then there will be a division in the church and there will be groupism.
நான் யாரையும் விரல் நீட்டவில்லை.
I am not pointing a finger at anyone.
நான் ஆண்டவரையும் வார்த்தையும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
I want to show the Lord and the Word.
வார்த்தைக்கு திரும்புவோம்.
We'll turn to the Word.
இந்த யோவான் சுவிசேஷம்,
John's Gospel,
மூன்றாம் அதிகாரம்,
சாப்டர் 3,
இருபத்தி நாலாம் வசனத்தில், அக்காலத்தில் யோவான் 3:24 யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை.
This was before John was put into prison, verse 24.
இயேசுவும் யோவானும் எவ்வளவு நாள் ஒன்றாக இருந்தார்களோ தெரியாது, ஆனால் அவர்கள் இருந்த கொஞ்ச நாட்களிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள்?
We don't know how long John and Jesus worked together or lived at the same work together, but during that short time, how did they live together?
26th vasanathile Yesu avar gnana sthanam kodukkar ellarum avaridathil pogirargal endrargal.
Jesus was baptizing and everyone went to Jesus for being baptized.
Ipo Yohan snanaganudaiya reaction, அவர் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறார் பாருங்க.
How does John the Baptist take that?
27th வசனம்.
Verse 27.
பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான்.
God in heaven appoints each person's work.
இப்போ உங்களுக்கு ஒரு சவால்.
Now this is a challenge for you.
உங்கள் காலத்திலே பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறதை நீங்கள் கண்டுகொள்ள முடிகிறதா?
Can you recognize a message coming to you during your lifetime from heaven?
நான் 37 வருஷம் இந்த சபையில் இருக்கிறேன்னு சொன்னா சிஎஃப்சி தான் என்று நான் ஒரு சபை வைராக்கியத்தினால் அல்ல.
Even though I have been here for 37 years, it's not because you know I have a zeal or a loyalty to say I am from CFC.
நான் கட்சி நடத்தி கொண்டிருக்கவில்லை. கலைஞர் கருணாநிதி தலைவர் போல சஹரியா போன என்னுடைய தலைவர் என்றெல்லாம் நான் கொடிபிடித்துக் கொண்டிருக்கிறதில்லை.
I am not going to be like a political party raising a political flag and following a political leader.
ஒவ்வொரு முறையும் நான் சபை கூடி வரும் பொழுது எனக்கு மூத்த சகோதரராயிருக்கட்டும் என்னுடைய இளைய சகோதரராயிருக்கட்டும் தேவன் என்னோடு பேசுகிறார் என்கிற உணர்வு இருக்கிறதா?
When I am gathering together as a church, I have my elder brother, I have my younger brothers. Is the Lord speaking to me in the church?
பொருளாசையை குறித்து பேசுகிறார், எனக்கு தான் பேசுகிறார் என்று ஏன் நமக்கு இன்னும் உணர்வு வரமாட்டேன் என்கிறது.
When the message comes about the love for money, why don't you take it as the message which has come for you about the love for money in you?
இந்த வார்த்தையை கேட்டவுடனே, ஓ ரிட்டையர் பிறகு வேலை பார்க்கறதெல்லாம் யாராரு அப்படின்னு உடனே ஒரு லிஸ்ட் போட்டுறீங்க.
When you hear this message, immediately you start making out a list of those people who have retired and who are working.
இதனால தான் நாம் பிறரை நியாயம் தீர்க்கிறோம், பிறரை விரல் நீட்டுகிறோம், நம்மை நாமே நியாயம் தீர்க்கிறதில்லை. ஆகையினால் இந்த யோவான் ஸ்நானகனுடைய ஆவி நம்மிடத்தில் இல்லை.
Because we point the finger at others and we don't look into ourselves and judge ourselves, we don't have the spirit of John the Baptist.
நான் வாழ்கிற காலத்திலே பரத்திலிருந்து வந்த செய்தி இது.
In the days when I am living on this earth, this is the message which has come from heaven.
ஆகையினால்தான் நான் 37 வருஷமாய் சகரியா போனனை நான் என்னுடைய மூப்பராய் வைத்திருக்கிறேன்.
And that is why for the last 37 years I have kept Brother Zach Ponan as my elder.
அதை எப்படி முடிக்கிறார்னு பாருங்க.
See how he is ending that.
30 வசனம்.
Verse 30.
அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்.
He must become greater and greater and I must become less and less.
இத வாஸ்த உடனே எனக்கு ஆவியானவர் தியானிக்கும் பொழுது உடனே ஒரு பிராக்கெட்ல ஒரு வார்த்தையை எனக்கு சொன்னார். அதை நானும் பிராக்கெட்ல பைபிள்ல எழுதி வச்சிருக்கேன்.
When I read this verse, the Holy Spirit told me something to write after this in brackets and I have written that in my Bible also within brackets.
யோவான் ஸ்நானகனுக்கு இயேசுவின் மேரில் பொறாமை இல்லை.
John the Baptist had no jealousy towards Jesus Christ.
வல்லமையா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களை தேடி ஊரே காட்டுக்கு வந்துச்சு. இப்ப கடைசியில பார்த்தா இயேசுவுக்கு பின்னாடி எல்லாம் ஊரே கலந்து போகுது.
Here was John the Baptist who was speaking so powerfully and all the town was going to him, and after that Jesus Christ starts speaking and everyone follows Jesus Christ.
இப்ப யோவான் ஸ்நானகனுக்கு பொறாமை இல்லை.
Now John the Baptist had no jealousy.
அவர் பரத்திலிருந்து வந்தவர், அவருக்கு பின்பாக ஜனங்கள் போகட்டும் என்று இருந்தார்.
He said that he has come from heaven and let people go behind him.
எனக்கு பொறாமை இல்லை.
I don't have any jealousy or envy.
உங்களுக்கு தெரியுமா, தேவன் தங்கக்கூடிய வாசஸ்தலமாய் நம்முடைய வீடும் சபையும் இல்லாததற்கு காரணம் இந்த ஃபிரிக்ஷன் தான்.
Do you know the reason why we cannot become a dwelling place of God, where God can't come and dwell? Because of this friction, this envy and jealousy, competition.
Correct, competition. தொடர்ந்து அந்த வார்த்தையை வாசிங்க பாருங்க.
Can continue and read this verse.
4th அதிகாரம், யோவான் 4th அதிகாரம் 1st வசனம்.
John chapter 4 verse 1.
யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது.
Jesus learned that the Pharisees had heard Jesus is baptizing and making more disciples than John.
இப்ப யோவான் ஸ்நானகனுக்கு பொறாமை இல்ல, அவரு பரத்திலிருந்து வந்தவன், அதனாலதான் வந்து இயேசுவே அவனிடத்துல ஞான ஸ்நானம் பெற்றார். ஆனா இங்க சபையில பரிசேயர்கள் கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்காங்களே.
John the Baptist had no envy or jealousy or competition with Jesus Christ, but in the church we have some Pharisees sitting there.
அவங்க ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு, நம்பர் 1 இவர் பிரசங்கம் பண்ணது ஃபர்ஸ்ட் மார்க், நம்பர் 2 இவர் ரெண்டாவது, இவர் மூணாவதுன்னு மார்க் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க.
These are the Pharisees who sit in the church meeting and they say, oh, this man has given this sermon, point number 1, this sermon is better than point number 2 than the sermon.
வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நாளும் நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, இது பரத்திலிருந்து வந்த வார்த்தை என்று சொல்லுகிறவர்கள் யார்?
Who are the people who can sit and say these words are coming from heaven, Lord, and I am repenting because these words are for me?
அது சகரியா பூனன் பேசினால் என்ன, என் சபையில் உட்கார்ந்திருக்கிற ஒரு இளையவன் பேசினால் என்ன?
Whether that word has come through Brother Zach Poonen or from a younger brother who is sitting in my church.
இந்த பொறாமையை குறித்து வெளிச்சம் பெற்றது நான் ஒரு கேரளா கான்ஃபரன்ஸ் போயிருந்த போது.
I received, you know, a light on this jealousy when I went to a conference in Kerala.
நானும் திருக்காட்டுப்பள்ளி விக்டரும் அழைக்கப்பட்டிருந்தோம் தமிழ்நாட்டிலிருந்து சகோதரர்களாய்.
We had been invited, Victor and myself had been invited as for this Kerala conference.
வழக்கம் போல நான் மூத்த சகோதரன், அவருக்கும் எனக்கும் ஆல்மோஸ்ட் 20 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கும்.
And you know, as usual, I am the elder. There is a difference of 20 years between me and Victor.
அப்போ போன உடனே ஒரு கான்ஃபரன்ஸ்ல என்னைய தான் பேச சொல்லுவாங்கன்னு நானும் யூகம் பண்ணிட்டு போய் உட்கார்றேன்.
When I went for that conference, I was imagining that since I am the elder one, I'll be called to speak first in the conference. And I was going and sitting there.
காலை பைபிள் ஸ்டடி 7:30 to 8:30 வரைக்கும் விக்டர் அப்படின்னு போட்டுருந்துச்சு.
When I went there, I saw morning 7:45 to 8:45 Bible study, Brother Victor.
சோதிக்கப்பட்டேன்.
I was tempted.
நான் சீனியர் பிரதர் வந்திருக்கிறேன், என்னைய முதல்ல பேச சொல்லாம இவர் யார் பைபிள் ஸ்டடி எடுத்துருக்கு, இவர் என்ன சகரியா பூனானா?
I have come as an elder brother here, and you know, this is, I'm a senior brother. Who is this? Is he elder Zach Poonan?
ஆனா அந்த பைபிள் ஸ்டடி மீட்டிங் ஆரம்பிச்ச உடனேயே ஆவியானவருக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவரே, எனக்கு இளைய சகோதரன் மேல பொறாமை வருது, தயவுசெய்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி சரண்டர் அடைஞ்சிட்டேன்.
In the beginning of that Bible study, I yielded myself and surrendered and said, Lord, I am getting this thought of jealousy towards my younger brother. I want to yield myself to you, and I surrendered myself.
ஆகையினால அந்த பைபிள் ஸ்டடியை கவனமாய் கேட்டேன், நானும் பிரயோஜனம் அடைந்தேன்.
Because of that, I listened to that Bible study very intently, and I was also benefited tremendously.
மனம் திரும்பினதுனால மீட்டிங் முடிஞ்ச உடனே அவரை கை கொடுத்து, பிரதர்,
After the meeting was over, I went and shook hands with him and told him, you have come to replace Brother Zach. You were such a good Bible study, and I congratulated him.
அடுத்த மீட்டிங்ல என்ன பேச சொன்னாங்க?
And then the next meeting, they asked me to speak.
கேரளா கான்ஃபரன்ஸ்ல இப்படிதான் கேட்டேன் நான்.
கேரளா கான்ஃபரன்ஸ், I asked this.
கேரளாவில் எங்களுக்கு சபையை நடத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா, தமிழ்நாட்டில இருந்து பிரபாகரும் விக்டர் வந்திருக்காங்க.
Has Brother Prabhakar and Victor come to the Kerala conference because there is no one in Kerala?
காலை பைபிள் ஸ்டடி சகரியா போனன் எடுத்தால் கேட்போம், இவர் யாரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு என்று ஒரு இளைஞனை அசட்டை பண்ணாதீர்கள் என்று சபையே கண்டித்தேன்.
I rebuked the church to say, don't belittle a younger brother who is taking a Bible study because it's not Brother Zach Poonan.
உங்களுக்கு தெரியுமா, இயேசு போன பாதைக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கம்னு சொல்றோம்.
We know that we call the way in which Jesus Christ went as the new and living way.
அப்படினா பட்டயம் முதலாவது அவர் மேல் விழுந்தது.
That means the sword first fell on him.
நான் பெருமையாய் இருக்கிறேன் என்று உணர்ந்து அவரை பின்பற்றி நான் என் பொறாமையை என் பெருமையை பட்டயத்தினால் வீழ்த்தினால் ஒழிய நான் மார்க்கத்தில் இல்லை.
I will not be on the way if I don't repent and say, I am now, you know, having this jealousy and I allow the sword to fall on me. Because it fell on Jesus Christ first, it has to fall on me first.
Zach சொன்னது அப்படியே ரிப்பீட் பண்றேன் நான்.
I want to repeat what Brother Zach spoke.
யாருடைய மேல் பட்டயம் விழுகவில்லையோ அவர்களுக்கு சபையில் அதிகாரம் இல்லை.
Whoever does not have the sword falling on him, he has no authority in the church.
நான் வேணா மேசையை குத்தி பிரசங்கம் பண்ணலாம், ஆனா பொறாமையில பிரசங்கம் பண்ணா எங்க போய் சேரும்?
Maybe I am thumping the table and preaching very vehemently, but if I am preaching in jealousy or envy, where will it reach? Or where will I go?
ஒரு சில சபைகள்ல காம்படிஷன் இருக்கிறது அப்படியே என்னால சென்ஸ் பண்ண முடியுது.
I can go and sense this kind of a competition in some churches.
ஆனா இயேசு பரிசேயர்கள் இங்க இருக்கிறாங்க, எனக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் இருக்கிற இந்த காம்படிஷனை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அவர் வேற இடத்துக்கு போயிட்டாரு. அதான் யோவான் 4:1.
That is what is written in John chapter 4 verse 1. The Pharisees, they were, you know, recognizing and they were trying to say that there is some, you know, they were doing this comparison. So Jesus Christ left that place and he went to another place.
சரி, அடுத்து ஒரு முக்கியமான வேத பகுதியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
I want to show another important passage in the Bible for you.
இந்த யோவான் ஸ்நானகனையும் இயேசுவையும் யோவான் சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறபடி தியானித்து நீங்கள் வெளிச்சம் பெறணும்.
You have to get this light because you meditated on this John's Gospel where it is written about Jesus and John the Baptist.
யோவான் 10 அதிகாரம்.
John chapter 10.
பாத்தீங்கன்னா இரண்டு பேருக்கும் வந்து நான் சொன்னது போல எவ்வளவோ வித்தியாசங்கள் உண்டு யோவான் ஸ்நானகனுக்கும் இயேசுவுக்கும்.
As I told, there are many differences between Jesus Christ and John the Baptist.
யோவான் ஸ்நானகன் காட்டிலே வாழ்ந்தார், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவருக்கு உணர்வு, அவருக்கு வீடு வாசலே கிடையாது.
John the Baptist dwelt in the wilderness. He ate locusts and wild honey and he had no place to live.
ஆனா இயேசுவோ எல்லாரோடையும் சாப்பிட்டார், எல்லாரோடையும் தூங்கினார், பாவிகளுக்கு சிநேகிதர்னு பேர் வாங்கினார்.
Jesus Christ dwelt amongst the people with and then he got a name as friend of sinners.
அதோட இல்லாம யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. இயேசுவோ எங்க போனாலும் வியாதி சோகமாகுது, பிசாசு ஓடுது, அற்புத அடையாளங்கள் நடந்துகிட்டே இருக்கு.
John the Baptist never did even one miracle, but wherever Jesus went, there were miracles done continuously, people getting healed and demons being driven out.
இங்க பாருங்க, யோவான் 10 அதிகாரத்துல எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்கிறார்.
We see in John chapter 10 many miracles that he does.
ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் 33 வசனத்துல
they don't recognize him for those miracles.
31ல கல்லுகளை எடுத்து கொண்டார்கள் கல்லெறியும்படி.
Once again verse 31 the Jewish leaders picked up stones to kill him.
இயேசு, ஏன்பா எத்தனையோ நன்மைகளை செய்தேன், எந்த நன்மையின் நிமித்தம் இப்படி கல்லெறியறீங்கன்னு கேட்க வேண்டியதா போச்சு.
Jesus Christ had to ask him, at my father's direction I have done many things to help people, miracles, for which one of these good deeds are you killing me? He had to ask this question.
இந்த பகை நிமித்தம் இவங்க கொஞ்ச நேரம் விட்டா இவங்க கல்லெறிஞ்சு இயேசுவை சாகடிச்சிருவாங்க. இந்த பகை நிமித்தம் அவர் என்ன செய்தார்? 39 வசனம்.
Because of this enmity they would have killed him with stones. That is what did he do? We read in 39.
இதன் நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார்.
Once again they tried to arrest him but he got away and left them. He went beyond the Jordan river to stay near the place where John was first baptizing. He went back to the same place.
நான் இப்படி தான் ஆண்டவரை பார்க்கிறேன்.
This is how I see Jesus Christ.
இவருக்கு வந்து எவ்வளவு அற்புதங்கள் செய்கிறோம், இந்த ஜனங்கள் இப்படி முரட்டாட்டம் பண்ணி என்னை கொல்ல வகை தேடுறாங்களே அப்படின்னு உடனே பழைய நினைவு அவருக்கு வந்தது. யோவான் ஸ்நானகனோடு இருந்த நாட்கள், அவனை பார், இப்ப ஒருவேளை அவன் உயிரோட இல்ல.
You know, I feel like this, that you know, Jesus Christ would have felt, oh, I've done so many miracles for these people, but still, you know, they want to kill me, and it would have thought about how it was when Jesus Christ was in the same place where John was baptizing. Maybe John was not alive at this time.
உயிரோடு இருக்கிறாரா செத்தாரான்னு தெரியல, ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மலரும் நினைவுகள் அப்படிங்கிறது போல யோவான் ஸ்நானகனும் அவரும் சேர்ந்து ஊழியம் செய்த நாட்களை பார்த்து அப்படியே இந்த பகைக்கு தப்பி அங்க யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த இடத்துக்கு போனார்.
He wanted to escape this enmity between the Pharisees who wanted to kill him. And he wanted to go back to that friendship or fellowship we had in that place where John was baptizing first. It was like, you know, a dream he wanted to go back to.
41வது வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னு
பாருங்க. Verse 41.
அநேகர் அவரிடத்தில் வந்து, இயேசுவினிடத்தில் வந்து.
And many followed him.
யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாயிருக்கிறது என்றார்கள். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவரானார்கள்.
And many followed him. They said, John didn't do miracles. They remarked to one another, but all his predictions about this man have come true and many believed in him there.
அப்படினா எத்தனையோ அற்புதங்களை செய்தார், அவங்களோ கல்லெறிந்தாங்க. இங்க வந்தா யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தையை கேட்டு இயேசுவை விசுவாசித்தார்கள். அற்புத அடையாளம் செய்ததை விட ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கேட்டு இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்.
We can say in this way that you know those people had an enmity for Jesus Christ. Now he's come here and these people had also heard John the Baptist and now they were believing in him and they were you know not having not just for the miracles but for the teaching they for the message they accepted Jesus Christ and believed in him.
எனக்கு இன்றைக்கு தேவன் கொடுக்கிற சவால் என்ன தெரியுமா?
Do you know the challenge which Jesus gives me today?
நீ உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தால் யோவான் ஸ்நானகனை போல நீ மரித்தும் பேசுவாய்.
If you are really a disciple of Jesus Christ,
yes,
like Jesus Christ, then you would be like John the Baptist, who after he died, he spoke. You will also be a person like that.
உங்களுக்கு சவாலா இருக்கோ இல்லையோ, எனக்கு சவாலா இருக்கு.
I don't know whether it's a challenge for you or not, but it is a challenge for me. A man who is dead, but he speaks, still speaks.
நானும் 62 வயது ஆனதுனால எப்பொழுதும் சாக தயாரா இருக்கிறேன்.
I am also ready to die anytime because I am 62.
Life expectancy 65 வயசு தான், இன்னும் 3 வருஷம் தான் அந்த இந்தியாவில் வாழ்க்கை முடியும்.
According to the life expectancy of India, it's only 3 years more.
எனக்கு ஆறுதலாய் சவாலா இருக்கிறது என்னன்னா, பிரபாகர் நீ எனக்கு முன்பாக வாழ்ந்து என்னுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பா, நீ செத்த பிறகு கூட உன்னுடைய வார்த்தையின் மூலமாய் அநேகர் இயேசுவின் இடத்தில் வந்து விசுவாசமாயிருப்பார்கள்.
What the Lord is telling me is, you be faithful and you keep proclaiming the words of God, and even after you are dead, because of your words, someone will still come to the Lord.
இதான் என்னுடைய ஆசை.
This is my desire.
வாலிபர்கள் எழும்ப கூடாதா?
Will not the young people rise up?
30-லும் 40-லும் உள்ள கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் யோவான் ஸ்நானகனை போல தீர்க்கதரிசிகள் எங்கே?
Will not, you know, we have prophets 30 years and 40 years like John the Baptist.
அவன் மரித்து போனான்.
He died.
ஆனால் அவனுடைய வார்த்தையை நினைவுகூர்ந்து இயேசுவை விசுவாசித்தார்கள்.
But they remembered the words of Jesus Christ and believed. They remembered the words of John the Baptist and believed in Jesus Christ.
என்னுடைய ஆசையும் இந்த கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எழும்பணும்.
My desire also is that many prophets will rise up in this CFC church.
ஒவ்வொரு நாளும் நானும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
Every day I'm counting like that.
என்னுடைய மனைவியை கேட்டால் சொல்வாங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த ஜபத்தை செய்கிறேன்.
If you ask my wife, she will say that I pray this prayer at least once every day.
காலையிலோ சாயங்காலமோ.
Either morning or evening.
ஆண்டவரே, என்னை படைத்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க.
Lord, fulfill the purpose for which you created me.
என்னை ரட்சித்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க.
Fulfill the purpose for which you saved me.
கல்லறையை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே.
I am proceeding towards the grave, Lord.
நான் பொருளாசையில் சிக்கி தவிக்க வேண்டாம்.
I don't want to get trapped in love for money.
நான் யாரோடையும் போட்டி போட வேண்டாம் ஆண்டவரே.
I don't want to have a competition with anyone.
எனக்கு பொறாமை இருக்க வேண்டாம்.
I don't want to have jealousy.
தேவனுடைய ராஜ்யம் என் இருதயத்தில் இருக்கட்டும்.
May the kingdom of God, heaven, be in my heart.
என் குடும்பத்தில் இருக்கட்டும்.
In my family.
என்னைய மூப்பரா வச்சிருந்தாங்கன்னா, நான் இருக்கிற மூப்பரா, நான் இருக்கிற சபையில அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நான் சாவிக்கட்டும்.
If I remain as an elder, then in that church, let the kingdom of God be established.
நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
I am waiting.
ஜாக் போனன், எப்ப நீங்க எல்டரா இருந்தது போதும் பிரதர் அப்படின்னு எனக்கு ஒரு மெயில் அனுப்புறது.
I am waiting to hear from Brother Zach. It's enough for you have to have been an elder.
Amen.
Amen.
I hope we understood the spirit there was in this message, because this has been the spirit of all the great men of God through the years. As we heard, when John the Baptist heard that Jesus is, who came after him, is getting more disciples, he said, naturally, he should increase, I must decrease. And that spirit, you know, when you see someone else being a greater blessing than you, maybe speaks better, maybe he can sing better or play an instrument better, and yet you are the one who was respected all along, to graciously withdraw, that is the spirit that builds the church. I think of even in the Old Testament, you know, there was a time when God told Moses, I want to just read it, since we have a few minutes left before we conclude this session. In Numbers chapter 11, the Lord once said to Moses, when Moses said, I'm not able to carry all this burden myself, Numbers 11:14, the people are so many, I can't bear this burden. Very often, as our numbers increase in our churches, we do realize that burden becomes more. But there are some people like King Saul, who will not recognize that God should raise up young Davids, anoint them, and accomplish greater things through them than Saul could accomplish. Saul was scared of Goliath. David killed him. Younger brother. Cain and Abel went to offer a sacrifice and the fire fell on Abel's younger brother. Cain could not stand it. I don't believe Cain would have killed Abel if Abel was an older brother. The problem is this was a younger brother. There you see the beginning of Babylon and Jerusalem. Cain and Abel started two streams. Cain's stream ends up in Babylon in Revelation. Abel's stream ends up in Jerusalem, the true church. And it all centers around jealousy. The first sin committed outside the Garden of Eden was jealousy that led to murder. Very often, my brothers, sisters, listen. You sisters may not be preachers. But when you speak against another sister, ask yourself, is it jealousy? You don't take a stone and hit the fellow on the head like Cain did to Abel. You only use your tongue to tear down that person. It's the same as killing. Because that sister has been more blessed than you in some way. Jealousy. I'll tell you this. It will destroy you like it destroyed Cain. It'll bring a curse on you and your children like it brought a curse on Cain and his children. Beware of jealousy. James chapter 3 says there's every evil work wherever there is jealousy. Numbers 11, when the burden became great, he told the Lord, and the Lord said to Moses in 16, Numbers 11, 16, gather 70 men from the elders of Israel, whom you know to be the elders. Bring them to the tent of meeting. And now listen to this. I will come down and speak. And he does not say, I will put my spirit on them. Read carefully. Moses, I will take of the spirit that is upon you. I'll take out some of your anointing and give it to them. Would you like that? Would you like an anointing that you have received after much sacrifice and prayer and seeking God, and God has been with you? God says, I'm going to take some of that and give it to somebody else. You'll have a little less. You say, praise the Lord. Let that other younger brother increase and let me decrease. I never want to be a Saul sitting on a throne, rotting away like some elders are. Look in your own church. Where are the younger brothers coming up? You've been sitting there for years. Nothing has happened. You say, oh brother, the problem, they're not coming up. They're not coming up because you're sitting like King Saul on a throne. That's the reason, without a doubt. And Moses said, fine. So he called for 70, and then we read, verse 25, the Lord came down and did exactly what he said. He took of the spirit that was upon Moses and placed it on the 70 elders. And they prophesied. They'd never done it before. They began to prophesy like Moses. But there were two men who did not come. There were only 68 here. Two of them didn't turn up for some reason. They were sitting in the camp. They didn't come to the tent. And the Spirit rested on them also who didn't come. And they began to prophesy over there. And the news went around, these two people are prophesying over there, verse 26. And a young man came and told Moses, hey Moses, Eldad and Medad are prophesying in the camp. And Joshua, who's a zealous young brother without much wisdom at that stage, said, Moses, stop them. Restrain them. And Moses said, are you jealous for my sake? There you see a man of God. Are you jealous for my sake? I wish that all the 600,000 people here would be prophets. And that the Lord would put spirit upon all these 600,000 men and all the women and children as well, 2 million. I wish all these 2 million would be prophets and would be filled with the Holy Spirit. That is the only Spirit. Moses was a new covenant man living in the Old Testament. Just like there are thousands and millions of old covenant people living today in the new covenant age. If you read carefully in the Old Testament, there were a few new covenant people living in the Old Testament, like Joseph, who could resist adultery and even be willing to go to prison because he would not commit adultery. Where do you find such people? And who don't complain and who can forgive his brothers who tried to kill him. That's a new covenant spirit. Who could say to his brothers in Genesis 50 verse 20, God makes everything work together for good. Romans 8:28, he's quoting in Genesis chapter 50 verse 20. Such men of God have revelation. Moses was another like that. Daniel was another like that. New covenant people in the Old Testament, just like there are old covenant people today in the New Testament. Learn from these people. I wish all of God's people were prophets. I wish they would all prophesy. I wish the Holy Spirit will be upon them so that Moses says, I can move out and just become one among the crowd instead of being the outstanding leader. Dear brothers and sisters, that is the only type of person God will ever use to build His church. And as we heard from Brother Prabhakar, we don't believe in promoting CFC. It is absolutely true what he said, that some people glory in their association to CFC. Oh, we are a CFC church. That doesn't mean you have the same values. It doesn't mean you have the same anointing. It doesn't mean that you can bring the Lord's presence into your meeting with your word. That is like the Jews who told John the Baptist, we've got Abraham for our father. We say, oh, we are connected to CFC Bangalore. What does it mean? We are connected to Brother Zach. God says, from the stones I can raise, John the Baptist said, God can raise up children from Abraham. Don't glory in connection to CFC. I myself have told brothers who've gone away from, say, Bangalore to some other place. I say, if you go to another place and you find the CFC church there is pretty dead and the elder is a proud, arrogant fellow, and you find another church, a Methodist church, where there are more godly people, please join the Methodist church. I have told him that. Because I don't want you to have a loyalty to CFC. I want you to follow Jesus and become better disciples of Jesus. I fear that some people have this human loyalty which destroys the work of God, and I will never be a party to it. Christ must increase and CFC must decrease. The glory of the Lord must be seen in the church, not the glory of CFC or of any man, the glory of Jesus Christ. I pray that God will raise up in our churches elders with that passion to disappear like Moses, so that the glory of Jesus will be preserved in our church. Let's pray. Our Heavenly Father, we thank you for the Word of God that encourages us and challenges us and helps us to follow you. Please give us grace, each one of us here. It's an amazing grace that saved wretches like us. We never want to forget it. We never want to have any high thoughts about ourselves. We want to be what you want us to be. We want to fall at your feet like John did on the Isle of Patmos and say, you are Lord, you must increase and I must decrease. Thank you, Father. This is the way we want to press on to perfection. Bless everyone here. Thank you for this morning. In Jesus' name, Amen.